वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय Thank you very much to everyone for kindly coming here this evening.
மிக்க நன்றி இன்றைய மாலை நிகழ்ச்சிக்கு வந்து நீங்க எல்லாரும் கலந்துனதுக்கு.
Let's start again because they missed.
மிக்க நன்றி நீங்க எல்லாரும் இன்றைய மாலை நிகழ்ச்சியில வந்து கலந்துனதுக்கு.
Now we may just say that as a formality, thank you, but I'm not saying it as a formality.
பொதுவா வந்து சடங்கா இத வந்து சொல்வாங்க. ஆனா நான் வந்து ஒரு சடங்கா சொல்லல நன்றின்னு.
It is very pleasing that even today people are interested to come to hear about God.
இது மிகவும் திருப்திகரமா இருக்கு. இன்னைக்கு கூட மக்கள் வந்து கடவுளை பத்தி கேட்கணும் அப்படிங்கற எண்ணத்தோட.
There is so much propaganda, especially there has been in Tamil Nadu, that there is no God.
மிகப்பெரிய அளவில் பிரகடனம் நடந்துட்டு இருக்கு கடவுளே இல்ல அப்படின்னு, குறிப்பா தமிழ்நாட்டில்.
And in some ways we can understand why people are skeptical about religion.
நம்ம வந்து ஒரு வகையில புரிஞ்சுக்கலாம் ஏன் மக்கள் வந்து இந்த மாதிரி மதத்தை பத்தி மட்ட தட்டி பேசுறாங்க அப்படின்றத.
Because in the name of religion there has been much exploitation, cheating.
ஏன்னா மதம்ன்ற பேர்ல ஏற்றி பிழைக்கக்கூடிய செயல்கள், ஏமாற்றக்கூடிய செயல்கள்
நடந்துட்டு இருக்கு.
மதம்ன்ற பேர்ல வன்முறை வந்து பரப்பப்படுறது.
There is a lot of confusion.
குழப்பம் ஏற்பட்டு இருக்கு மதம்ன்ற பேர்ல.
But that does not change the fact that there is God.
ஆனா அந்த இதெல்லாம் நடக்கிறதுனால கடவுள் இருக்கார் அப்படின்ற அந்த உண்மையை வந்து நம்மளால மறுக்க முடியாது.
Hare Krishna. Before we discuss how to see God, first of all we should understand what we mean by the word God.
Namba kadavula patti vilakkaradhukku minnadi kadavul abindra andha vaarthaikana artham enna endra nam therinjikkanum.
Because if we ask 20 people what they mean by God, then we may get 20 different answers.
20 per kitta poi kadavulna enna artham abdin ketom appadina 20 verupatta badhil nammalku kedaikum.
If we are to understand who is God, what is the nature of God, then we will have to go to the authorized source.
Namba vandu kadavul yaar, kadavuludaya angigara tanmai enna abindrathu namba vandu therinjikanum appadina namba vandu oru nalla aadharapoorvamana oru moolathil irundhu namba therinjikanum.
Just like to give a mundane example, if we are to understand what is einsteinium, one of the elements in the periodic table, we will have to go to an authorized source.
நம்ம வந்து இப்போ ஒரு உலகாயத உதாரணத்தை கொடுக்கணும் அப்படினா இந்த periodic table அப்படினு சொல்லக்கூடிய அதுல வந்து அதுல இருக்கக்கூடிய ஒரு ரசாயனத்தை பத்தி நம்ம சொல்லணும் அப்படினா,
if probably if I ask all of you what is einsteinium, you couldn't say.
இந்த ஐன்ஸ்டைனியம்ன்ற இந்த ரசாயனத்தை வந்து என்னன்னு கேட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியாது.
If you wanted to find out, although there's no particular reason for you to find out, if you wanted to find out, you'd have to go to an authorized source.
நீங்க வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு மூலத்திலிருந்து அதை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
You'd have to go to a chemistry professor.
நீங்க வந்து கெமிஸ்ட்ரியை விளக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் கிட்ட போகணும்.
Who would give you the information according to the authorized books of chemistry?
And the chemistry ke irukkakoodiya angigaram petra pusthangala avar merkol kaati adarkana vilakkangala kudupar.
Other people might give their opinions, but what is accepted by all chemists and what is taught by all chemists that should be accepted as authoritative.
பல பேர் இதற்கான விளக்கங்களை கொடுப்பாங்க, ஆனா உண்மையிலேயே இந்த ரசாயனத்தை பத்தி அறிஞ்சவங்க, இந்த கெமிஸ்ட்ரி பேராசிரியர்கள், அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் அதுதான் வந்து அங்கீகாரம் பெற்றது.
So similarly, to understand the subject matter of God, we have to go to the authorized source.
அதே மாதிரி நம்ம வந்து கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கீகாரம் பெற்ற ஒரு மூலத்தை நாடணும் நம்ம.
That is called Veda Pramana.
அதுக்கு பேர் தான் வேத பிரமாணம்.
Veda means knowledge.
வேதம்னாலே அறிவுன்னு அர்த்தமா இருக்கு.
And Pramana means knowledge.
பிரமாணம்ன்றது ஞானம்.
Now we may say, well, there are different scriptures in different parts of the world.
நம்ம சொல்லலாம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு வேத நூல்கள் இருக்கு.
But actually, if we study the Vedic knowledge, we will find that the knowledge of God is far more complete in the Vedic knowledge.
நம்ம பார்க்கலாம் இந்த வேதத்துல கொடுத்திருக்கக்கூடிய ஞானமானது முழுமையாக அதுல வந்து விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற நூல்களோட.
The subject of God is a vast subject.
இந்த கடவுளை பத்தின இந்த விஷயமானது மிகவும் வந்து விலாவரியான ஒரு விஷயம்.
It is summarized in Bhagavad Gita.
பகவத் கீதையில அது வந்து சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு.
And described elaborately in Srimad Bhagavatam. These are the authorized Vedic sources.
பல்வேறு விளக்கங்களோட ஸ்ரீமத் பாகவதத்துல அது கொடுக்கப்பட்டிருக்கு.
There is one verse which summarizes it all.
ஒரு ஒரு ஸ்லோகத்துல அது ஒரு சுருக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு.
It begins with the words Ishvara Parama, the supreme controller.
ஈஸ்வர பரம அப்படின்ற அந்த வார்த்தைகளோட தொடங்குறது உச்சமான கட்டுப்பாட்டாளர்.
So the verse goes Ishvara Parama Krishna Satchit Ananda Vigraha Anadir Adir Govinda Sarva Karana Karana. The supreme controller is Krishna.
உச்சமான கட்டுப்பாட்டாளர் கிருஷ்ணரே.
Now many people think that God is some light, has no form, niraka like this.
நிறைய பேர் என்ன நினைச்சுக்கறாங்க அப்படின்னா கடவுள்ன்றவர் வந்து ஒரு ஜோதி, அவர் வந்து உருவமே இல்லாதவர் அப்படின்னு நினைச்சுக்கறாங்க.
But here we understand Satchit Ananda Vigraha. He also is a person with a specific form.
நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கிறோம் அவர் வந்து ஒரு நபர், ஒரு குறிப்பிட்ட ரூபம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
The Supreme is a person.
உச்சமானவர் வந்து அவர் வந்து ஒரு நபர்.
If he were not a person, there would be no meaning to praying to him and asking for his mercy.
அவர் வந்து ஒரு நபரா இல்ல அப்படிங்கற பட்சத்துல அவர்கிட்ட நம்ம எந்த பிரார்த்தனையும் முன்வைக்க முடியாது.
But his form is Satchidananda, not like our body.
அவருடைய ரூபமானது சச்சிதானந்தம், அது வந்து நம்மளுடைய உடல மாதிரி கிடையாது.
The body that we have is given by material nature.
நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உடலானது இயற்கையின் மூலமா நம்மளுக்கு கிடைத்திருக்கு.
Like everything in this material world, it is agama apayana anitya. It comes, it goes, it is not eternal.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தோற்றம் அளிக்கிறது, அதற்கு பிறகு தற்காலிகமா இருக்கு, அதற்கு அப்புறம் வந்து இல்லாம போயிடுது, நித்தியமா எதுவுமே இருக்கிறது இல்ல.
But Krishna's transcendental form is eternal.
கிருஷ்ணருடைய திவ்யமான ரூபமானது அது நித்தியமானது.
We go through many lives.
நம்ம வந்து பல உடல்களை பல ஜென்மங்களை எடுக்கிறோம்.
How many bodies have we been through? We cannot count.
நம்ம எவ்வளவு உடல்கள்ல வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்மளால எண்ணி பார்க்க முடியாது.
But Krishna is eternally existent as he is.
கிருஷ்ணர் எப்பயுமே நித்தியமா அவருடைய அவருடைய ரூபத்துல எப்பயுமே இருக்கார்.
So that Satchidananda Vigraha, that form, that transcendental form, eternal form of bliss and knowledge is described with many names.
அவருடைய அந்த நித்தியமான அந்த ரூபமானது ஆனந்தமும் நித்தியத்துவமும் கொண்டது வந்து அவருக்கு வந்து பல நாமங்கள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு.
Shyamasundara means he is blackish and very beautiful.
அவர் Shyamasundara அழைக்கப்படுறார். அவர் வந்து கருமை நிறமா நிறத்தோட இருக்கார், மிகவும் அழகானவரா இருக்கார்.
Tribhanga means his form is bent in three places.
அவருடைய உடலுக்கு
வந்து stands in a threefold bending form, very attractive.
உன்னதமான நிலையில மூன்று இடத்துல அவருக்கு மடிப்பு இருக்கு.
Muralidhara means that he is holding the flute to his lips.
முரளிதர் அப்படினா அவருடைய அவர் வந்து புல்லாங்குழல் வாசிச்சிருக்கார், அவருடைய அவருடைய உதடு மேல புல்லாங்குழல் வச்சிருக்கார்.
Pitamba means he is dressed in yellow clothing.
அவர் மஞ்சள் நிறத்துல பீதாம்பர் மஞ்சள் நிற ஆடையை போட்டுருக்கார். அவர் வந்து பீதாம்பர் அழைக்கப்படுறார்.
These names describe the beautiful transcendental form of Krishna.
இந்த நாமங்கள் வந்து கிருஷ்ணனுடைய திவ்யமான உன்னதமான அந்த ரூபத்தை பத்தி விளக்குறது.
And there are many other names also which describe his qualities.
மேலும் பல நாமங்கள் இருக்கு அவருடைய குணங்களை பத்தி வர்ணிக்கிறது.
And his activities.
அவருடைய செயல்களை பத்தி விளக்குறது.
Names like Govinda, which means the giver of pleasure to the land, that means the earth and the senses.
கோவிந்தான் அழைக்கப்படுறார். அவர் வந்து நிலத்துக்கு புலன்களுக்கு எல்லாத்துக்குமே இன்பத்தை கொடுக்கிறார்.
கோபால் மீன்ஸ் ஹி இஸ் தி ப்ரொடெக்டர் ஆஃப் தி கவுஸ்.
கோபாலன் அழைக்கப்படுறார். அவரே வந்து பசுக்களை வந்து பாதுகாப்பவர்.
கேஷவ், தட் அகைன் ரெஃபர்ஸ் டு ஹிஸ் ஃபார்ம் வித் எ பியூட்டிஃபுல் ஹேர்.
அவருடைய அவர் வந்து கேஷவன் அழைக்கப்படுறார். அவருடைய கேசம், அவருடைய முடியானது மிகவும் அழகாக இருக்கு.
இட் ஆல்சோ மீன்ஸ் தட் ஹி இஸ் தி லார்ட் ஈவன் ஆஃப் பிரம்மா அண்ட் சிவா.
அவரே பிரம்மா சிவன் அவருக்கு வந்து எஜமானரா இருக்கார், கடவுளா இருக்கார்.
So this is the definition of God means Krishna.
So இதுதான் வந்து கடவுளை பத்தின வரையறை. கிருஷ்ணர்னு அழைக்கப்படுறார்.
Krishna, the name Krishna means all attractive.
கிருஷ்ணர்னா அனைத்து வசீகர தன்மையும் கொண்டவர்.
So this verse continues. ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்ரஹ அநாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். He has no beginning.
அவருக்கு ஆரம்பம் இல்ல.
He is the origin of everything.
அவரே எல்லாத்திற்கும் மூலம்.
He is Govinda.
அவரே கோவிந்தன்.
He is the cause of all causes.
அவரே எல்லா காரணத்திற்கும் காரணம்.
So like this, there are many descriptions of the supreme person in the Vedic literature.
இந்த மாதிரி அந்த உச்சமான நபரை பத்தின பல வர்ணனைகள் வேத நூல்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
Now the atheists will say, well, we don't believe in any god.
நாஸ்திகர்கள் என்ன சொல்வாங்க அப்படின்னா, நாம நாங்க வந்து கடவுளை நம்புறதில்ல.
We didn't see any god.
கடவுளை நாங்க பார்த்ததில்ல.
We looked in our microscopes and we couldn't see any god.
நாங்க வந்து எங்களுடைய இந்த நுண்ணிய இந்த மைக்ரோஸ்கோப் போன்ற அந்த கருவிகள் உபயோகப்படுத்தி எங்களால வந்து பார்க்க முடியல.
We looked in our telescopes and we didn't see any god.
நாங்க இந்த நளிகை யந்திரம் அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்தி பார்க்கறோம், அப்படியே எங்களால கடவுளை பார்க்க முடியல.
We made all kinds of mathematical calculations and it all came out to x or y or z. It didn't come out to x squared by 3bc divided by the cosine of 2x equals Krishna. It never came out like that.
கணிதத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சூத்திரங்களை வந்து உபயோகப்படுத்தி அவரை வந்து இந்த இந்த சூத்திரத்தின் மூலமாக கடவுளை வந்து எங்களால வந்து கண்டறிய முடியல.
So they presume that we didn't see God, therefore there's no God.
So நாங்க இந்த முயற்சியின் மூலமாக எங்களால கடவுளை பார்க்க முடியல, அதனால கடவுள் கிடையாது.
This is a very foolish argument.
இது வந்து முட்டாள்தனமான ஒரு வாதம்.
It's actually stupendously foolish.
இது வந்து பெரிய அளவுல முட்டாள்தனம்.
Especially considering that many people who superficially seem to be very intelligent subscribe to such a theory.
பல மக்கள் வந்து வெளிப்புறத்துல பார்க்கிறதுக்கு புத்திசாலிகள் மாதிரி இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரியான ஏற்றளவு இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தெல்லாம் வந்து ஆதரிக்கிறாங்க.
Now, according to modern science, and actually according to ancient Vedic science also, atoms are everywhere.
நாம வந்து வேத நாம வந்து நவீன விஞ்ஞானத்தின் பிரகாரமும் வேதத்தோட ஞானத்தின் பிரகாரமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த அணுக்கள் ஆனது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு.
So do you all believe that?
நீங்க எல்லாரும் வந்து நம்புறீங்களா அத?
Yeah, everyone knows. Everyone accepts atoms are everywhere.
எல்லாரும் அதை ஒத்துக்கிறோம், அணுக்கள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்றத.
Has anyone ever seen an atom?
யாராவது ஒருத்தர் இந்த அணுவை பார்த்திருக்கீங்களா?
Well, in one sense, all the time we're seeing atoms.
ஒரு ஒரு கண்ணோட்டத்துல சொல்லணும் அப்படின்னா, எல்லா சமயமும் நம்ம அணுக்களை பார்த்துட்டு இருக்கோம்.
But we don't recognize, we can't point out, oh, there's an atom.
ஆனா நம்ம வந்து அதை அங்கீகரிக்கிறது இல்லை, ஓ இங்க இங்க அணு இருக்கு அப்படின்றத.
How can we know that there are atoms? We can just say, yeah, there are atoms, but how can we understand that?
நம்ம வந்து அணுக்கள் இருக்குன்னு சொல்லலாம், ஆனா அணுக்கள் இருக்குன்றதை எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது?
We have to take scientific training to understand how there are atoms everywhere.
நம்ம விஞ்ஞான பூர்வமா பயிற்சி எடுத்துக்கணும், அதன் மூலமா அணுக்கள் எல்லா இடத்துலயும் எப்படி இருக்குன்றது நம்மளால வந்து பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும்.
Atoms form into molecules by trading electrons and then They form into solids and liquids and gases.
அதற்கு அந்த அந்த அணுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய அணுவாக இருக்குது. அதற்கு பிறகு அதுவே வந்து இந்த வாயு, பெரிய பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து பொருட்களாக உருவாகிறது.
So in this way, by studying, then we become aware that there are atoms everywhere and how they are interacting.
இந்த மாதிரி நம்ம வந்து விஞ்ஞானபூர்வமா படிக்கிறதன் மூலமா நம்ம வந்து அடையாளம் கண்டுகொள்றோம். எல்லா இடத்துலயும் வந்து இந்த அணுக்கள் இருக்கு. அதன் மூலமா எல்லா இடத்துலயும் நம்ம அணுக்களை பார்க்கவும் முடியும்.
So if there's some explosion, then the trained chemist can give the chemical formula what happened.
இப்ப வந்து ஒரு பெரிய வெடிகுண்டு வெடிக்கிறது அப்படின்னா நல்ல பயிற்சி எடுத்திருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரி விஞ்ஞானத்தை புரிஞ்சிருக்கக்கூடியவர் அவரால் வந்து எந்தெந்த ரசாயனங்கள் கலந்து இந்த வெடி ஏற்படுதுன்னு அவரால் சொல்ல முடியும்.
So everyone sees atoms all the time, but someone who is trained in knowledge of atoms, they can appreciate, they can understand how atoms are existing everywhere.
அணுக்களை பத்தின ஞானம் சில பேருக்கு இருக்கலாம், ஆனா யார் ஒருத்தர் வந்து இந்த அணுக்களை பத்தின விஷயங்கள்ல பயிற்சி எடுத்திருக்காரோ அவரால் வந்து இந்த அணுக்களை பத்தி முழுமையாக அறிந்து கொடுக்க முடியும். அவரால் இதற்கு ஏன்னா அவருக்கு அந்த ஞானம் இருக்கு அவருக்கு.
So to say that, well, we don't see God, therefore there's no God, it's like saying, well, we don't see atoms, therefore there are no atoms.
நம்ம வந்து சொல்றோம், நான் வந்து கடவுளை நான் பார்க்கல அதனால கடவுளே கிடையாதுன்னு சொல்றோம். அது எப்படி இருக்கு அப்படின்னா, அணுக்களை நான் பார்க்கல அதனால அணுக்களே கிடையாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு.
If we take the training, we can understand how God is everywhere.
நம்ம வந்து சரியான பயிற்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்மளால பார்க்க முடியும் கடவுள் எப்படி எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்றது.
But this training does not rest simply on some academic system of education.
இந்த பயிற்சியானது ஒரு ஒரு கல்லூரியிலயோ இல்ல வந்து ஒரு ஒரு படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி, பொதுவா இருக்கக்கூடிய படிப்பு மாதிரி கிடையாது.
This training requires that we have to take knowledge from Veda.
இந்த பயிற்சியானது எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம வேதத்திலிருந்து உண்மையான அறிவை பெறணும்.
And it also requires purification of consciousness, ஆத்ம சுத்தி, சித்த சுத்தி.
நம்மளுடைய சித்தமானது, நம்மளுடைய உணர்வானது தூய்மை அடையணும்.
Because if we are from the outset inimical to the very idea that there can be God, then we can never understand.
வெளிப்புறத்துல இருந்து நம்ம வந்து கடவுள் இருக்கார் அப்படின்றத அந்த விஷயத்துக்கு எதிர்த்து இருந்தோம் அப்படின்னா அப்ப நம்மளால கடவுளை பத்தின எதையுமே புரிஞ்சிக்க முடியாது.
Just like if a child goes to the chemistry class and the teacher says, today we're going to teach you about atoms.
இப்போ ஒரு ஒரு சின்ன மாணவன் வந்து கெமிஸ்ட்ரி வகுப்புக்கு போறான், அங்க போயிட்டு அவன் வந்து இப்போ வந்து இந்த ஆசிரியர் வந்து இப்போ நான் வந்து அணுக்களை பத்தி சொல்லி தர போறேன் அப்படின்னு
சொல்றேன். And the child says, what atoms? What are you talking about? What nonsense?
அப்ப அந்த சின்ன மாணவன் சொல்றான், என்னது இது அணுக்களா? அணுக்களை பத்தி என்ன பேச போறீங்க? இது என்ன அபத்தமா இருக்கு அணுக்கள்லாம் சொல்றீங்க
அப்படின்னு சொல்லி.
இதெல்லாம் அபத்தம், அணுக்கள் எதுவுமே கிடையாது.
Teacher says, yes, there are atoms.
அந்த ஆசிரியர் சொல்றாங்க, இல்ல இல்ல அணுக்கள்னு இருக்கு அப்படின்றாங்க.
The child says, well, if there are atoms, you show me. You can't show me, it means there's no atoms.
உடனே அந்த மாணவன் சொல்றான், என்ன நீங்க அணுக்கள் இருக்கு அப்படினா அணுக்களை எனக்கு காமிங்க, அப்படி இல்லைன்னா அணுக்களே கிடையாது அப்படிங்கிறான்.
Teacher will say, well, you take training and I'll teach you how you can understand, how you can see the atoms.
அப்போ அந்த ஆசிரியர் சொல்றாங்க, நீ வந்து பயிற்சி எடுத்துக்கோ, நீ பயிற்சி எடுத்துட்ட அப்படின்னா அந்த பயிற்சியின் மூலமாக அணுக்களை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு
சொல்றாங்க. But if the child refuses and says, no, you're just bluffing, show me right now the atoms.
ஆனா அந்த மாணவன் சொல்றான்,
how can the teacher teach such a student?
அந்த மாணவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி நீங்க என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க, இப்ப எனக்கு வந்து இந்த அணுக்களை காமிங்க அப்படின்னு அவன் பேசினா அப்படின்னா, அப்போ எப்படி இந்த மாதிரியான முட்டாள்தனமா இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவங்களால அணுக்களை பத்தி விளக்க முடியும்?
So everyone can be taught to see God.
எல்லாருக்கும் கடவுளை பார்க்கறதுக்கான பயிற்சி அளிக்கப்படலாம்.
But there some submissiveness is required.
ஆனா அதற்கு குறைந்த அளவுல பணிவுன்றது தேவை.
That is why one is enjoined to approach a guru with great submissiveness.
அதனாலதான் பணிவான ஒரு மனப்பான்மையோட ஒருத்தர் குருவை அணுகணும்.
Now unfortunately in this Kali Yuga many people take the position of guru and people are submissive to them and they misuse that to exploit others.
துரதிருஷ்டவசமாக பல பேர் குருன்ற அந்த நிலையை எடுத்துக்கிறாங்க கலியுகத்தில். எடுத்துட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து மக்களை வந்து ஏற்றி பழிக்கிறாங்க.
So then people conclude that this teaching about God, it's all just cheating.
அப்ப வந்து மக்கள் வந்து எந்த முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இந்த கடவுளை பத்தின போதனைகள் இது எல்லாமே வெறும்னா ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் நினைச்சுக்கிறாங்க.
So actually it's become very difficult to teach the genuine science of God consciousness, Bhagavat Tattva Vijnanam, because there are so many cheaters.
இந்த உண்மையான பகவத் பகவானை பற்றின இந்த தத்துவங்கள், இந்த விஞ்ஞானம் நிறைந்த விஷயங்களை வந்து போதிக்கிறது வந்து மிகவும் கடுமையானதாக கஷ்டமானதாக இருக்கு. ஏன்னா வந்து நிறைய ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்காங்க.
And people lose faith that there can be any genuine teacher of God consciousness.
இந்த மாதிரி ஏமாற்றக்கூடியவர்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துடுறாங்க. உண்மையிலேயே இந்த கடவுளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி.
Or they become confused by the wrong teachings of people who are not qualified teachers.
illa tagudi illada inda aasiriyargal irukkaradunala avanga vande inda bodhanaigala patti kulambi irukanga.
So the actual science of how to see God is given in the Vedic literatures, especially Bhagavad Gita and Srimad Bhagavatam.
kadavala eppadi kaanbadu abindra inda unmayana vignanam anadu Bhagavad Gita ile vande kodukapattirukku.
And the astonishing factor, the first thing we have to understand is that actually our endeavor should not be so much how to see God as how to serve him.
இது மிகவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து எப்படி வந்து கடவுளை காண்பது அப்படின்ற அந்த கருத்தை வந்து ஒதுக்கிட்டு நம்ம வந்து எப்படி கடவுளுக்கு சேவை செய்யறது அப்படின்ற அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும்.
First thing we have to understand is that he is very great.
முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கடவுள்ன்றவர் மிகவும் உயர்ந்தவர் அப்படின்றத.
And we are very small.
நம்ம மிகவும் சிறியவர்கள்.
We are meant to serve him.
நம்ம அவருக்கு சேவை செய்யறதுக்கோசரம் இருக்கோம்.
Now some people think well I want to become God.
சில பேர் நினைக்கிறாங்க நான் வந்து கடவுளாகணும்னு நினைக்கிறாங்க.
By meditation I will become God.
நா தியானம் செய்யறதின் மூலமாக கடவுளாகணும்னு நினைக்கிறாங்க.
But that is not possible.
ஆனா அது சாத்தியமல்ல.
Because we are constitutionally very small living beings.
ஏனா நம்மளுடைய நித்தியமான ஸ்தானமானது சிறிய உயிர்வாழிகள்.
In Bhagavad Gita Lord Krishna says மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவ பூத சநாதன மனஷஷ்டானிந்திரியாணி ப்ரக்ருதி ஸ்தானி கர்ஷதி. He says that all the jivas, they are parts of me, very small parts of me.
பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்றார் எல்லா ஜீவாத்மாக்களும் என்னுடைய பகுதி பின்னம்சம் அப்படினு சொல்றார், சிறிய பகுதி பின்னம்சம்.
But we are struggling in the material situation because we are trying to enjoy the mind and the senses.
நம்ம எல்லாரும் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இந்த புலன்களையும் மனதையும் கொண்டு இன்பத்தை அனுபவிக்க முயற்சி பண்ணிருக்கோம்.
So this is a very great misunderstanding to think that we can become God.
நம்ம கடவுளாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது வந்து தவறாக நம்ம புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து.
Or that we can become one with God.
இல்ல நான் வந்து கடவுளோட ஒன்றான கலந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறது தவறான கருத்து.
Or that we are already God.
இல்ல அப்படின்னா நம்ம ஏற்கனவே கடவுள் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு.
That is incorrect. That is incorrect.
அது வந்து தவறான ஒரு விஷயம்.
He is supreme and we are eternally subordinate.
அவரே உச்சமானவர், நம்ம நித்தியமா அவருக்கு அவரோட சார்ந்து இருக்கக்கூடியவர்கள்.
Generally when people hear this they don't like it.
ஆனா பொதுவாக மக்களுக்கு இதை கேட்கறதுக்கு பிடிக்காது.
Because in this world everyone wants to be on top of others.
ஏன்னா இந்த உலகத்துல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களோட உயர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறாங்க.
But the actual fact is that we are subordinate to the Supreme Lord Krishna.
உண்மை என்ன அப்படினா நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு அடிபணிந்து இருக்கக்கூடியவர்கள்.
We are dependent, we are not independent.
நம்ம அவரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், நம்ம சுதந்திரமானவர்கள் கிடையாது.
So we should admit our dependence upon him.
நம்ம வந்து பகவானை சார்ந்து இருக்கோம் அப்படிங்கறத ஒத்துக்கணும்.
That is the first step in seeing God.
அதுதான் கடவுளை காண்பதற்கான முதல் படி.
We can see him when he wants to show himself to us. We cannot demand to see him.
அவரே தன்னை எப்ப நம்மளுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறாரோ அப்பதான் நம்மளால அவரை பார்க்க முடியும். நம்ம வந்து அவர் வந்து நம்மளுக்கு அவர் காமிக்கணும் அப்படின்னு எந்த விதமான நிபந்தனையும் இட முடியாது.
But if we are submissive to him, then he'll be inclined to show himself to us.
ana namba avarku adipanindirundom appadina appo avar tan viruppathin moolamaga avar nammalku avara kaamikkar.
Means to accept our position as his eternal servant.
நம்மளுடைய நித்தியமான ஸ்தானமானது அவருக்கு எப்பயுமே சேவை செஞ்சிருக்கிறது.
Generally in this world no one wants to be a servant.
பொதுவா இந்த உலகத்துல யாருக்குமே ஒரு சேவகனா இருக்க விருப்பம் இல்ல.
Everyone wants to be the boss, not the servant.
எல்லாரும் ஒரு எஜமானனா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, யாருக்குமே சேவகனா இருக்கணும்னு விருப்பம் இல்ல.
But the fact is that we are the servants of Krishna.
உண்மை என்ன அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணனுடைய சேவகர்கள்.
But that is not a degrading situation.
ஆனா அது வந்து ரொம்ப நம்ம வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை கிடையாது நம்மளுக்கு.
That is a very pleasing situation.
அது வந்து ஒரு இன்பகரமான ஒரு சூழ்நிலை.
Because Krishna is very kind and very sweet.
கிருஷ்ணர் வந்து மிகவும் கருணை வாய்ந்தவர், அவர் இனிமையானவர்.
To be the servant of Krishna doesn't mean to be crushed.
கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்னா நம்மளை வந்து அவரை வந்து எப்பயுமே வந்து அடக்கி வைக்கிறவர் கிடையாது.
It means to be perfectly happy in serving, loving service to Krishna.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம எப்பயுமே அவருடைய சேவையில, அவருடைய பிரேம நிறைந்த சேவையில ஆனந்தமா இருக்கும்.
In this world, people, please, if you need seats, you can just take from here. There are extra seats at the back. All right. You can see to that. Srinivas, if you can just see, if new people come, you can help them to get the seat. Yeah. In this material world, people serve others out of, for money or out of fear. That's all.
இந்த பௌதிக உலகத்துல மக்கள் வந்து மத்தவங்களுக்கு ஏன் சேவை செய்றாங்க அப்படின்னா, ஒண்ணு பணத்தை எதிர்பார்த்து, அப்படின்னா பயத்தினால.
Or maybe out of a sense of duty, the son serves the father.
அப்படின்னா ஒரு கடமையின் பேர்ல அவங்க வந்து சேவை செய்றாங்க, ஒரு பையன் வந்து அப்பாவுக்கு சேவை செய்றான்.
But service to Krishna is a spiritual service simply out of love.
கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய சேவை ஆன்மீக தளத்துல இருக்கு, அது வந்து பிரேமைன்ற நிலையிலிருந்து அது அந்த செயல்களை புரியறோம்.
Krishna does not need our service.
கிருஷ்ணருக்கு உண்மையிலேயே நம்மளுடைய சேவை அவருக்கு தேவையில்லை.
But he becomes pleased if we try to serve him.
நம்ம வந்து அவருக்கு சேவை செய்ய முயற்சி பண்ணோம் அப்படின்னா அவர் திருப்தி அடைகிறார்.
If we serve Krishna, he becomes happy, we become happy.
நம்ம கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சோம் அப்படின்னா அவர் திருப்தி அடைகிறார், நம்மளும் திருப்தி அடைகிறோம்.
Krishna says in Bhagavad Gita, patrang pushpang phalang toyam yome bhakta prayachati tadaham bhakti paharitam ashnami prayatmanam. You can get the truth.
Krishna solrar Bhagavad Gita la evan oruvan enakku oru elaiyo palamo neero poo anboda enakku arpanikkararo adha na vande bhaktiyodeyum anbodeyum arpanikkaradha na yetukuren appdi solli Bhagavan solr.
Krishna is the proprietor of millions of universes.
Krishna re எண்ணிலடங்காத பிரபஞ்சங்களுக்கு அவரே எஜமானர்.
He doesn't need from us any leaf, flower, fruit or water.
சோ அவருக்கு வந்து நம்ம கிட்ட இருந்து ஒரு பழமோ ஒரு இலையோ பூவோ தேவையில்லை.
He creates all the, what to speak of a little leaf, he creates huge forests.
அவர்தான் வந்து ஒரு சின்ன இலையும் அவர்தான் உருவாக்குறார். அவர் வந்து என்ன சின்ன இலை மட்டும் இல்ல, பெரிய காடுகளையும் அவர்தான் உருவாக்குறார்.
What to speak of a little water to that we can offer to Krishna, Krishna makes all the oceans.
நம்ம வந்து ஒரு கொஞ்சம் தண்ணி அவருக்கு வந்து அர்ப்பணம் செய்யலாம், அவரே வந்து இந்த எல்லா சமுத்திரத்தையும் அவரே உருவாக்குறார்.
But if we offer it, just it's the expression of bhakti, the loving, that we want to offer something with love to Krishna, Krishna becomes very pleased.
நம்ம வந்து பக்தியை வெளிப்படுத்துறதுக்கு அந்த பிரேமையை வந்து அவருக்கு அவருக்கு காமிக்கிறதுக்கு நம்ம வந்து அவருக்கு அர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதை ஏத்துக்கிறார்.
So by this attitude of loving service to Krishna, Krishna will be very pleased with us and he will be pleased to show himself to us.
சோ இந்த மாதிரியான ஒரு சரியான மனப்பான்மையோட அந்த பிரேமையை வெளிப்படுத்துற மாதிரி கிருஷ்ணருக்கு பக்தியோட நம்ம அர்ப்பணம் செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் திருப்தி அடைவார்.
So it's actually a very simple thing.
இது மிகவும் எளிமையான ஒரு விஷயம்.
If we develop our natural love for Krishna, which is the actual propensity of ourself, of the soul, then we will see Krishna.
நம்மளுடைய இயற்கையான நிலைமையானது கிருஷ்ணருக்கு வந்து பிரேமையோட சேவை செய்யறது. இப்ப அது மாதிரி நம்ம சேவை செஞ்சோம் அப்படின்னா கிருஷ்ணர் திருப்தி அடைவார்.
But it requires some initial faith.
அதற்கு வந்து ஆரம்பத்துல நம்மளுக்கு கொஞ்சம் சிறிதளவுல நம்பிக்கை தேவை.
Just like to study chemistry, we have to have some initial faith that it's worth studying.
நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இப்ப வந்து கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்துல நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கை தேவை.
And actually we should have faith in this.
இந்த வழிமுறையில நம்மளுக்கு அடிப்படை நம்பிக்கை தேவை.
Because everything that is in the Bhagavad Gita, that makes complete sense.
ஏனா பகவத் கீதையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அர்த்தமுள்ளதா இருக்கு.
In Bhagavad Gita, Krishna, he describes this material world in two words.
பகவத் கீதையில கிருஷ்ணர் இந்த ஜட உலகத்தை ரெண்டு வார்த்தைகளை வர்ணிக்கிறார்.
Dukhalayam ashashvatam. This material world is a place of misery and everything here is temporary.
இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தற்காலிகமானது மேலும் துக்கம் நிறைந்தது.
Now there are many philosophers in the world, both in India and in the Western countries and in China and so many places.
பல தத்துவவாதிகள் இருக்காங்க இந்தியாலும் சரி மேற்கு நாடுகள்ல சரி சைனால சரி.
They're all trying to work out what is everything, how is everything going on, what is the meaning, is there any meaning.
அவங்க வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. அவருடைய அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. எல்லாத்துக்கும் விளக்கத்தை கொடுக்க முயற்சி பண்றாங்க.
They have many complex theories.
பல சிக்கலான தத்துவங்களை முன்வைக்கிறாங்க.
But in two words, Krishna describes the whole situation of the material world.
ஆனா கிருஷ்ணர் வந்து ரெண்டே வார்த்தைகள்ல இந்த ஜட உலகத்தினுடைய நிலை என்ன அப்படின்றத விளக்குறார்.
Dukhalayam ashashvatam. This material world is miserable. Everything here is temporary.
இந்த பௌதிக உலகமானது துக்கம் நிறைந்தது. இந்த உலகம் தற்காலிகமானது.
But he also gives information of the spiritual world.
அதே சமயத்துல அவர் வந்து ஆன்மீக உலகத்தை பத்தின விஷயங்களையும் சொல்றார்.
Parastasmatu bhavanyo vyakto vyaktat sanatanah yassa sarveshu bhuteshu nashyatsu navinashyati. He describes that beyond this material world, which is created and destroyed, everything comes into being, then it's destroyed. But there is a spiritual world where everything is permanent.
Inda jada ulagathirku appar pattu oru aanmiga ulagam irukku. Inda jada ulagam aanadhu thotram alikkirathu, marayirathu, uruvagirathu, aliyirathu. Ana andha aanmiga ulagam idarkala appar pattu irukku.
In this material world, ultimately everything is destroyed.
Inda bhaudhiga ulagathila irudhila ellame alivadaiyirathu.
At the end of the time of this universe, the whole universe is destroyed.
Inda kaalathinude irudhila inda prapancham anaitthu prapanchangalum alivadaiyirathu.
This is pralayam, that is the word. But this pralayam that is going on at every moment,
adarude vaarthai vandu pralayam nu alaikkapadrathu. Inda pralayam nu ovvoru kshanamum nadandirukku.
Even as we are sitting here, tick tick tick, our lifespan is going away.
நம்ம வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து பார்த்தோம் அப்படினா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஆயுட்காலம் வந்து குறைஞ்சே இருக்கு.
So everything in this material world is subject to destruction.
So இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே அழிவடைஞ்சிட்டு இருக்கு.
But there is a spiritual world beyond this material world.
இந்த ஜட உலகத்துல இருந்து அப்பாற்பட்டு ஆன்மீக உலகம் இருக்கு.
Just as this material world is dukhalayam, that spiritual world is anandamai, full of complete bliss.
So எப்படி இந்த ஜட உலகம் துக்கம் நிறைந்த ஒரு இடமா இருக்கோ அந்த ஆன்மீக உலகமானது முழுமையான ஆனந்தம் நிறைந்திருக்கு.
That must be
இருக்கணும், கண்டிப்பா அது மாதிரி இருக்கணும்.
You see, we are all living beings, we all want to be happy.
நம்ம எல்லாரும் உயிர்வாழிகள், நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம்.
Is it not a fact?
இது உண்மையா இல்லையா?
Everyone wants to be happy.
எல்லாரும் வந்து இன்பமா இருக்கணும்னு நினைக்கிறோம்.
Not only human beings but all the animals, even the plants, they try to grow toward the sunshine.
மனிதர்கள் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா ஜீவராசிகளையும் ஒரு செடி கூட.
So it is the nature of every living being to want to be happy.
ஒவ்வொரு ஜீவராசியனுடைய இயற்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு.
And in this material world we get a little happiness.
இந்த பௌதிக உலகத்துல சிறிதளவுல இன்பம் கிடைக்கிறது.
But it is not very satisfying.
ஆனா அது முழுமையான திருப்தியை கொடுக்கறதா இல்ல.
It's something like the happiness on a hot day, if you can come out of the sunshine and take a cool shower. Ah, this is some kind of happiness.
இப்போ வந்து வெயில் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாள்ல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஒரு குளுமையான தண்ணியை கொண்டு நம்ம குளிக்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதமான இன்பத்தை கொடுக்கிறது.
The happiness in this world is mostly just some relief from distress, that's all.
இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இன்பம்ன்றது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு துக்ககரமான ஒரு சூழ்நிலையில இருந்து நிவாரணம் கிடைக்கும் போது அது இன்பமா கருதுறோம்.
But we desire full, complete, unending happiness.
நம்ம வந்து எதற்காக ஆசைப்படுறோம் அப்படின்னா, முடிவே இல்லாத எல்லையற்ற எப்பயுமே இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நாடிட்டு இருக்கோம்.
But we can't get that in this material world.
ஆனா இந்த ஜட உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மளுக்கு ஏற்படாது.
So when Krishna tells us that yes, there is a place, there is the spiritual world, you can go there and be there happily, eternally, we should have faith in this.
Krishna சொல்றார், அப்படி ஒரு இடம் இருக்கு, அதுதான் ஆன்மீக உலகம், அந்த இடத்துல போய் நம்ம எப்பயுமே நித்தியமா ஆனந்தமா இருக்கலாம், அதுல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும்.
And the life and the character of the great devotees, that also attests to the reality of Krishna consciousness.
இந்த கிருஷ்ண உணர்வு அப்படின்றது எந்த அளவுக்கு நிஜம் உண்மை அப்படின்றது வந்து நம்ம வந்து பக்தர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குணங்களை பார்க்கிறது மூலமா நம்ம புரிஞ்சிக்கலாம்.
We see there are so many great devotees, they are completely absorbed in love of Krishna.
பல உன்னதமான பக்தர்கள் அவங்க வந்து கிருஷ்ண பிரேமையில ஆழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
They write so many books, so many beautiful poems, they dedicate their life to giving Krishna to others.
அவங்க வந்து மிகவும் உன்னதமான அழகான புத்தகங்களை எழுதியிருக்காங்க, அவங்க கவிதைகளை எழுதியிருக்காங்க, வாழ்க்கையை கிருஷ்ணருக்கோசம் அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க.
Here in this part of the world, Sripad Ramanujacharya has done the greatest contribution to human society.
உலகத்தினுடைய குறிப்பா இந்த பகுதியில் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியர் இந்த மனித சமுதாயத்திற்கே மிகவும் முக்கியமான பொக்கிஷத்தை வந்து அவர் கொடுத்திருக்காரு.
It is very sad that the young people are growing up today and they may not even have heard the name of Ramanujacharya.
இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், வளர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராமானுஜாச்சாரியருடைய பெயர் கூட தெரியாம இருக்காங்க.
They know the names of film stars, but they don't know the names of the great acharyas.
அவங்களுக்கு வந்து சினிமா நடிகர்களோட பெயர் வேணா தெரிஞ்சிருக்கலாம், ஆனா ஆச்சாரியர்களோட பெயர் தெரியாம இருக்காங்க.
So how are people going to see God if there's not even any idea given of God or of his devotees?
அப்ப எப்படி அந்த மாதிரி மக்கள் வந்து கடவுளை பார்க்க போறாங்க? கடவுள்னு யாரும் தெரியல, கடவுளுடைய பக்தர்களை பத்தின கருத்தும் தெரியல.
So this Krishna consciousness movement is dedicated to reviving the spiritual consciousness which is the inherent nature of every living being.
இந்த கிருஷ்ண பக்தி ஏகமானது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களுடைய அந்த உணர்வை புதுப்பிக்கிறதுக்கோசரமே இருக்கு.
Our spiritual master Srila Prabhupada, he went all over the world just to tell people about their real spiritual relationship with Krishna.
நம்மளுடைய ஆன்மீக குருவான ஸ்ரீல பிரபுபாதர் அவரே வந்து நம்மளுடைய கடவுளோட இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான உறவு என்னன்றத பத்தி சொல்லி கொடுக்கிறதுக்கு உலகமெங்கும் சென்றார்.
We just following his order, we just want to share this knowledge with others.
அவருடைய கட்டளையை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி அதே செய்தியை உங்களோட நாங்களும் உங்ககிட்ட நாங்க பகிர்ந்துக்கிறோம்.
So the process to see God is by submissive service attitude.
கடவுளை பார்க்கிறதுக்கான வழி வந்து என்ன அப்படின்னா, பணிவான சேவை மனப்பான்மையின் மூலமாக.
That is called bhakti yoga.
அதற்கு பேர் தான் பக்தி யோகம்னு அழைக்கப்படுறது.
And within bhakti yoga, there are various processes.
அந்த பக்தி யோகத்திலே பல வழிமுறைகள் இருக்கு.
The first two are very important. Shravanam Kirtanam. Hearing about Krishna from authorized scriptures, especially Bhagavad Gita and Srimad Bhagavatam.
அதுல மிகவும் முக்கியமானது இரண்டு, ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம்ன்றது பகவான பத்தின விஷயங்களை வந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு மூலத்திலிருந்து கேட்கிறது.
And Kirtanam means to glorify Krishna.
கீர்த்தனம் அப்படின்னா கிருஷ்ணர் வந்து புகழறது.
That may be by naam kirtanam.
அது வந்து அவருடைய திருநாமங்களை பாடுறதா இருக்கலாம்.
Chanting the names.
அவருடைய திருநாமங்களை வந்து உச்சாரணம் பண்றதா இருக்கலாம்.
கிரிதாரி, கோபிநாத், மதன் மோகன், நாராயண், ரங்கநாசன், கிருஷ்ணா, கோபால், கோபிநாத், மதுசூதன். There are so many names of Krishna.
கிரிதாரி, கோபிநாத், மதுசூதன், ரங்கநாதன் போன்ற பகவானுடைய பல நாமங்கள் இருக்கு. அந்த நாமங்களை உச்சாரணம் பண்ணக்கூடியதா இருக்கலாம்.
Just hearing these names, someone who has got a little bhakti awakened in their heart, they will feel very happy just to hear these names.
வெறுமனே இந்த திருநாமங்களை கேட்கறதின் மூலமாகவே எவர் எந்த ஒருத்தருடைய ஹிருதயத்துல அந்த பக்தின்றது தோற்றம் அளிக்கிறதோ அவங்க வந்து வெறுமனே கேட்கறதின் மூலமாகவே சந்தோஷம் அடைவாங்க.
And especially recommended in Kali Yuga for chanting the holy names of Krishna is the Maha Mantra, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare.
குறிப்பா இந்த கலியுகத்துல பரிந்துரைக்கப்பட்ட மந்திரமானது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே.
So if there are other processes, shravanam, kirtanam, vishnu smaranam, remembering Krishna,
மத்த வழிமுறைகளும் சொல்லப்பட்டிருக்கு. கிருஷ்ணரை நினைவில் கொள்றது,
பாதம் சேவனம், worshiping his lord, serving his lotus feet,
அவருடைய தாமரை திருவடிகளுக்கு சேவை செய்யறது,
அர்ச்சனம்,
அவருக்கு வந்து அர்ச்சனை செய்யறது, பூஜை செய்யறது,
same word. வந்தனம்,
அவருக்கு வந்து நமஸ்காரங்களை தெரிவிக்கிறது,
தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம்,
அவருடைய தாசனாக எப்பயுமே இருக்கிறது, அதற்கு பிறகு அவருடைய நட்பில வந்து உறவு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம முழுமையா நம்ம அர்ப்பணம் பண்றது.
So persons who undertake this process, immediately their vision changes.
ஸோ யார் ஒருத்தர் இந்த வழிமுறையை பின்பற்ற தொடங்குறாங்களோ அவங்களுடைய குறிக்கோள், அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறையிலே மாற்றம் ஏற்படுறது.
We can start to see Krishna everywhere and in everything.
கிருஷ்ணரை நம்ம வந்து எல்லாத்துலயும் பார்க்கலாம், எல்லா இடத்துலயும் பார்க்க தொடங்கலாம்.
Without Krishna consciousness, we see everything in the world just in terms of how can I enjoy it.
கிருஷ்ண உணர்வு இல்லைன்ற பட்சத்துல நம்ம வந்து இந்த உலகத்தை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, எப்படி நான் எல்லாத்தையும் எல்லாத்துலேருந்தும் நான் இன்பத்தை அனுபவிக்கிறதுன்னு
நினைக்கிறோம். But when we take to Krishna consciousness, we think, how can I utilize my time and my energy and everything I come into contact with for the service of Krishna?
இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ண தொடங்கினோம் அப்படின்னா அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்னுடைய சக்தி, என்னுடைய நேரம், எப்படி இது எல்லாத்தையும் நான் வந்து கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுத்துறது அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம்.
Even from the beginning of taking to this path of Krishna consciousness seriously, we start to see Krishna everywhere and in everything.
நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்திய பயிற்சி பண்ண தொடங்குறதுல இருந்தே நம்ம பார்க்கலாம், நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து எல்லா இடத்துலயும்
Even in the mosquitoes, Krishna says in Bhagavad Gita, Yo mam pashyati sarvatra sarvam chamai pashyati tasyaham na pranashyami sacha me na pranashyati. Krishna says, you know this, can translate it, for one who sees me everywhere and in everything, I am never lost to him and he is never lost to me.
So naan krishna solra bhagavad gitala evan oruvan ella edathilum enna paakrangalo ellathilum enna paakrangalo appadi pattavanukku naan eppoyume alivadainda naan vandu illama poradilla naan eppoyume avaroda irukken appdi solli bhagavan solra.
So it's a very sweet relationship from the very beginning.
Krishnaoda irukkakoodiya uravanadu migavum oru inimiyana uravu.
And gradually as we become more and more purified, then we cannot but see Krishna everywhere and in everything.
Namba vandu konja konjama thoomai adaiyadhin moolamaga nammala Krishnar vandu ella edathilum paaka mudiyum ellathilum paaka mudiyum.
And there will come a time when we are fully qualified that we can see Krishna face to face.
Oru kaala kattam varum eppa namma mulumaiya thoomai adaindirukkomo appa namma Krishnara nerukku ner paaka mudiyum.
So everyone should take this up.
So ellarum indha payirchiyai thodanga aarambikkanum.
This human life is very rare.
இந்த மனித பிறவியானது மிகவும் அரிதானது.
So instead of wasting our time by watching TV and talking all nonsense, we should chant the beautiful names of Krishna.
நம்ம வந்து இந்த டிவியை பார்க்கறது, மற்ற அபத்தமான விஷயங்களை வந்து கேட்கறது பார்க்கறத விட்டுட்டு நம்ம வந்து கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சாரணம் செய்ய ஆரம்பிக்கணும்.
That will purify our consciousness.
நம்மளுடைய உணர்வை வந்து தூய்மை செய்யும் அது.
By watching TV, we simply get more karma, more krodha, more lobha.
நம்ம வந்து டிவியை பார்க்கறதன் மூலமா நம்மளுக்கு வந்து காமம் அதிகரிக்கும், கோபம் அதிகரிக்கும், பேராசை அதிகரிக்கும்.
And by chanting the names of Krishna, millions of lifetimes of material contamination is washed away.
நாம வந்து கிருஷ்ணருடைய திருநாமங்களை உச்சாரணம் செய்யறதின் மூலமாக பல கோடி ஜென்மங்கள்ல நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும்.
Chanting the names of Krishna is very easy.
பகவானுடைய திருநாமத்தை உச்சாரணம் பண்றது மிகவும் எளிமையானது.
You don't have to go to some cave in a mountain and do severe austerities and meditation.
நம்ம வந்து ஒரு பெரிய மலையில இருக்கக்கூடிய குகைக்கு போயிட்டு நம்ம வந்து பெரிய கடினமான விரதங்களை வந்து பின்பற்றணும், தியானங்கள்லாம் செய்யணும் அவசியம் இல்ல.
We don't ask you to do very difficult fasting. You take delicious Krishna prasadam.
நாம வந்து நீங்க வந்து விரதம் எல்லாம் இருக்கணும் அவசியம் இல்ல. கிருஷ்ண பிரசாதம் நீங்க எடுத்துக்கலாம்.
So this process of chanting Hare Krishna is very easy.
இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திர உச்சாரணம் இந்த வழிமுறையானது மிகவும் எளிமையானது.
Even a child can take part in it.
ஒரு சின்ன ஒரு சிறு குழந்தை கூட இந்த பயிற்சியை வந்து எடுத்துக்கலாம்.
You don't have to be very highly educated. No such qualification required.
மிகப்பெரிய அளவில் படிப்பெல்லாம் படிச்சிருக்கணும் அவசியம் இல்லை, படித்தவனா இருக்கணும் அவசியம் இல்லை.
But even though it's very easy, it's also very powerful.
இது மிகவும் எளிமையானதா இருந்தாலும் கூட இது மிகவும் சக்தி வாய்ந்ததும் கூட.
If you meditate in a cave looking at the tip of your nose for 50 years, you will not get as much benefit as we get by once chanting the holy name of Krishna.
நம்ம வந்து ஒரு பெரிய மலையில இருக்கக்கூடிய ஒரு குகையில உட்கார்ந்து நம்மளோட மூக்கோடைய நுனியில வந்து ஒரு 50,000 வருஷமா தியானிச்சிருந்தோம் அப்படின்னா, அப்போ அதன் மூலமா அடையக்கூடிய பயனை வந்து நம்ம வந்து ஒரு தடவை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதன் மூலமா அடையக்கூடிய பயனோட ஒப்பிட்டே பார்க்க முடியாது.
People may not believe that, but actually it's a fact.
ஆனா மக்கள் வந்து இதை நம்ப மாட்டாங்க, ஆனா இதுதான் உண்மை.
Why is that?
ஏன் இந்த மாதிரி?
Because by sitting in the cave and meditating, there's no particular contact with Krishna.
ஏன் அப்படினா, ஏன் நம்ம வந்து ஒரு குகையில உட்கார்ந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோம், அப்ப நமக்கு கிருஷ்ணரோட எந்த விதமான தொடர்பும் இல்ல.
And the essence of spiritual life is to re-establish our loving relationship with Krishna.
இந்த நம்ம வாழ்க்கையினுடைய ஆன்மீக வாழ்க்கையுடைய சாரம் என்ன அப்படினா, கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து நம்ம புதுப்பிச்சுக்கணும்.
So the basics of Krishna consciousness are very easy to understand.
Oh, Krishna bhakti-னுடைய அடிப்படை விஷயங்களை புரிஞ்சிக்கிறது மிகவும் எளிமையானது.
But it's a very vast subject to understand all the details.
ஆனா இந்த கிருஷ்ண பக்தியை பத்தின பல்வேறு விஷயங்கள், விலாவரியான விஷயங்களை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கடினமானது.
So I request you can all study Bhagavad Gita as it is.
நான் உங்கள்ட்ட என்ன யாசிக்கிறேன் அப்படின்னா, நீங்க பகவத்கீதைய வந்து உண்மை உறவில படிக்கிற மாதிரி கேட்கிறேன்.
There are many editions of Bhagavad Gita.
பகவத்கீதைக்கான பல பதிப்புகள் இருக்கு.
But mostly they have the author's own interpretation.
பல பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த விளக்கங்களை தான் கொடுத்திருக்காங்க.
But Bhagavad, we call it Bhagavad Gita as it is because it gives the same conclusion that Arjuna came to after hearing Krishna.
நாம வந்து இத பகவத் கீதை உண்மை இருவில் ஏன் சொல்றோம் அப்படினா, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு எந்த முடிவை சொன்னாரோ, எந்த அர்ஜுனன் எந்த முடிவை புரிஞ்சினாரோ, அதே விஷயங்கள் இருந்து இந்த புத்தகத்துல கொடுத்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு.
After hearing Bhagavad Gita, Arjuna said to Krishna, "Karishye vachanam tava. I will do as you order."
பகவத்கீதையை கேட்ட பிறகு அர்ஜுன் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து நீங்க எப்படிலாம் என்ன அறிவுரை எப்படி கொடுத்துருக்கீங்களோ அதை நான் பின்பற்றேன் அப்படிங்க.
So that is the proper conclusion of Bhagavad Gita, to follow Krishna's order.
அதுதான் பகவத்கீதைய சரியா புரிஞ்சுக்கிறதுக்கான வழி, கிருஷ்ணர் என்ன அறிவுரை கொடுத்திருக்காரோ அதை பின்பற்றுவது.
And all the topics that are discussed primarily in Bhagavad Gita, they're discussed in detail in Srimad Bhagavatam.
அடிப்படையான எல்லா கருத்துகளும் பகவத்கீதையில் எதெல்லாம் பேசப்பட்டிருக்கோ அதை வந்து அதிகமான விளக்கத்தோட ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு.
So please study these books.
So தயவு செய்து இந்த புத்தகங்களை நீங்க படிங்க.
Instead of wasting your time watching television, utilize your valuable human form of life to understand this spiritual knowledge.
டிவியை பார்த்து நேரத்தை வீணடிக்கிறதுக்கு பதில மிகவும் முக்கியமான இந்த நம்மளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மனித பிறவிய தன்னை உணர்றதுல நம்ம வந்து அதற்காக நம்ம நேரத்தை செலவழிக்கணும்.
And chant the holy names of Krishna.
அதற்கு பிறகு நம்ம வந்து மேலும் இந்த பகவானுடைய திருநாம கிருஷ்ணருடைய திருநாமத்தை நம்ம உச்சாரணம் செய்யணும்.
And if you do this, the day will come when you will see Krishna face to face and talk with him.
நீங்க வந்து இந்த மாதிரியான இந்த பயிற்சியை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நாள் வரும், அந்த நாள் அன்னைக்கு கிருஷ்ணரை நேருக்கு நேரு நீங்க பார்க்கலாம், அவர் கூட நீங்க பேசலாம்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா.
Ramanandri, any question please?
Mikka Nandri.
Mikka Nandri also.
கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க வந்து இப்ப கேட்கலாம்.
There's any question, please raise your hand, and there's this cordless mic.
உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து இப்ப நீங்க கேட்கலாம். இந்த மைக் இருக்கு, கார்ட்லெஸ் மைக் இருக்கு, இது உங்களுக்கு தேடி வரும்.
So everyone's fully convinced.
So எல்லாரும் வந்து முழுமையா நீங்க வந்து இங்க பேசுற கருத்துக்கள் எல்லாம் ஏத்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
Thank you.